கமனம் சிந்தைகுள் சாக்கியர் தியங்க மூகராய் கந்தமோடுயிர்வடும் கணவங்கமென சிந்தைகுள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்தொரு மூகையே மொழிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதே பொய்ய நேகம் நேக புகுந்த மோதோரும் பொய்ய நேகம் நேக புகுந்த மோதோரும் புது மலர்களல் இணையடி பிரிந்தோ அருக்கடலாகிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவதருமோத்திரத்திலே எல்லா காரியங்களுக்கும் உலகிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிற்கும் சிருட்டி முதலான எல்லா தொழில்களுக்கும் சிவனே கர்த்தா என்பதை இந்த ஆசிரியர் இப்பொழுது அறிவிக்கிறார். கர்த்தா என்று சொன்னால் அவன்தான் தலைவன், அவனுக்கு மேல யாரும் இல்லாமல் இருப்பவன் கர்த்தா. இந்த காரியத்துக்கு மூலமாக இருப்பவன், இந்த காரியம் நடப்பதற்கு ஏதுவாக இருப்பவன், இந்த காரியத்தை தொடங்கினவன், இதை செய்ய மற்றவர்களை ஏவுபவன் கர்த்தா. இந்த காரியத்தை செய்ய மற்றவர்களை ஏவுகின்றவன் கர்த்தா, ஏவுகின்றவன் கர்த்தா. கர்த்தா ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி தலைவர் அவர் என்ன பண்ணுவார்னா, நீ இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய் என்று மற்றவர்களை ஏவுவார். அந்த ஏவுதற்கான ஒரு அதிகாரம் உரிமை கர்த்தாவுக்கு. அந்த ஏவுகின்ற தொழிலை அவருக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் செய்வார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் கர்த்தாக்களாக மாட்டார்கள், தலைவர்களாக மாட்டார்கள். தலைவர் வேலை செய்ய மாட்டார். தலைவர் வேலை செய்வாரா? உத்தரவு போடுவார், உத்தரவு போடுவார். நீ இதை செய், நீ இதை செய், இதை செய் என்று உத்தரவு போடுவார். அதனாலே பரமகர்த்தா என்று பெயர் சிவருமானுக்கு. கர்த்தா பரமகர்த்தா. பரமகர்த்தா என்றால் மேலான தலைவன். அவனுக்கு மேலே தலைவன் இல்லாமல், தானே தலைவனாக தனக்கு மேல தலைவன் இல்லாமல் இருப்பவன் பரமகர்த்தா என்று சொல்லப்படும். உலகம் தோன்றுகிறது, நிலை பெறுகிறது, மறுபடி ஒடுங்குகிறது. அழிதல் அல்ல, ஒடுங்குகிறது. சித்தாந்தத்திலே உலகம் அழியறது இல்லை. இப்ப காரியமாக இருக்கிறது உலகம் காரணத்துக்குள்ள ஒடுங்கும். அப்படி காரியமாக இருக்கின்ற உலகம் காரணத்துக்குள்ள ஒடுங்கும். ஆலமரம், ஆலமரம் விதைக்குள்ளே ஒடுங்கி இருப்பது போல. ஆலமரமானது காரியம், ஆலமரம் காரியம், விதை காரணம், விதை காரணம். காரணத்துக்குள்ள இந்த காரியம் ஒடுங்குகிறது. ஆலமரமாகிய காரியம் காரணமாகிய விதைக்குள்ளே ஒடுங்குகிறது. அதனாலே வந்து உலகம் அழிவதில்லை. இது கேட்டிருக்கிய உலகம் அழிவதில்லை, ஒடுங்குகிறது, ஒடுங்குகிறது. பாசம் அழியாது, பதி அழியாது, பசு அழியாது. மூணு நித்திய பொருள்னு சொல்றோம். உயிர், கடவுள், உலகம், மூணு நித்திய பொருள், அழிவில்லாது. தோற்றுவிக்கிறான், காரணத்திலிருந்து தோற்றுவிக்கிறான். தோற்றுவித்து உலகமாக விரிவாக இதை விரித்து, உலகமாக விரித்து இதில் உயிர்களை வாழ வைக்கிறான். மாயையிலிருந்து உலகத்தை படைத்து, மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மழை முதலான இத்தனை பொருள்களையும், எண்ணில்லாத பொருள்களையும் படைத்து அதிலே உயிரை வாழ விட்டுருக்கிற, சுத்த விட்டுருக்கிற. இத்தனையும் படைக்கின்றவன் கர்த்தா. அதில் சுத்திக்கிட்டு அலையும் முடியா புத்தியை கொடுத்தவனும் அவனே. கடைசியா வந்து அதை ஒடுக்குகிறான். எதிலே ஒடுக்குகிறான் என்று கேட்டால், மாய என்ற ஒரு சக்தி அதுக்குள்ள அதை ஒடுக்கி போடுறான், விரிக்கிறான், அப்புறம் அதை ஒடுக்குகிறான். இப்ப ஒரு பெரிய பட்டியல இருக்கிற பொருள்களை ஒரு வியாபாரி விரிச்சு வைக்கிறான் வெளியில. அப்புறம் வியாபாரம் ஆகி போச்சுன்னா என்ன பண்றான், மறுபடியும் திரும்பி அந்த பொட்டிக்குள்ள போட்டு அடைக்கிறான். பொட்டிக்குள்ள வச்சிருக்கிற பொருள்களை வெளியில விரிச்சு வைக்கிறான், அது காரியம். மறுபடியும் அந்த பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறோம். அது போல உலகமாகிய காரியம் மாயையாகிய காரணத்துக்குள்ள ஒடுங்குவது. உலகமும் மாயை, அந்த ஒடுங்குகின்றது ஒடுக்குகின்றது மாயை. அது காரணமாய், இது காரியமாய் அப்படின்னு சொல்றோம். இப்பொழுது இந்த கட்டிடத்தை ஒருவன் கட்டினான், இந்த மேசையை ஒருவன் செய்தான். இந்த செய்கின்றவன் நன்றாக தெரிகிறது, செய்கின்ற ஆசாரி நன்றாக தெரிகிறது. இவன் செய்கின்றானா என்றால், உண்மையில இவன் செய்யவில்லை, இவனுக்குள்ளே சிவன் இருந்து இவனை செய்ய வைக்கிறான். சிவன் உள்ளே இருந்து செய்ய வைக்கிறான். உலகத்தில் நடக்கிற செயல்கள் அத்தனையும் சிவன் உள்ளே இருந்து செய்ய வைக்கிறான். வெளியிலே இவன் ஆசாரி செய்தான், இவன் சபதி செய்தான், மேசரி செய்தான் என்று சொல்லுவோம். அப்படிதானே, இதான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியுதுதான் நம்ம சொல்லலாம். கண்ணுக்கு கருத்துக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிவது கருத்துக்கு தெரியாது, கருத்துக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிவது கருத்துக்கு தெரியாது. அதனாலே உலகம் கண்ணுக்கு தெரிகிறது, நடக்கின்ற தொழில்கள் கண்ணுக்கு தெரிகிறது. இவற்றையெல்லாம் உள்ளே இருந்து இயக்குகின்றவன் சிவன். அதனால அவன் என்ன சொல்றதுன்னா பரமகர்த்தான்னு சொல்றது. கர்த்தா பரமகர்த்தா, பரம என்றால் மேலான, கர்த்தா என்றால் தலை, மேலான தலைவன். தனக்கு மேலே தலைவன் இல்லாத தலைவன், தனக்கு மேலே தலைவன் இல்லாத தலைவன். தலைவன் என்று உலகத்தில் சொல்லப்படுகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு தலைவன் இருப்பார். இந்த கிராமத்துக்கு தலைவர் ஒருத்தர், பஞ்சாயத்துக்கு தலைவர், அப்புறம் மாவட்டத்துக்கு தலைவர், வட்டத்துக்கு தலைவர், மாவட்டத்துக்கு தலைவர், இப்படிய போயிட்டு இருக்கும்லவா. எல்லாத்துக்கும் மேலே ஒரு தலைவன் இருக்கான்லவா. அது போல எல்லாருக்கும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா மூர்த்திகளுக்கும் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமானே. அதனால உலகத்தில் நடக்கின்ற செயல்கள் அத்தனையும் சிவன் உள்ளே இருந்து செய்விக்கிறார் என்பதை இதில் விளக்குகிறார். அது எப்படின்னா, சரீரம் அவயவத்து காரியமை ஆதி அதற்கு அமல நிறை, அவயவத்த விரதாதி காரியம் உண்டு ஆக்கிய நிறைவை, அவயமோ ஆக்கும் அறிவதற்கு முதற் காரணத்தின் அவயவத்தார் பந்திக்கப்படுபவர்க்கும் அவர் வினைக்கும். சரீரம் மெய், வாய், கண், மூக்கு, செவி முதலிய அவயவங்களுடன் கூடி காரியப்பட்டிருக்கையினாலே அதனை உண்டாக்குவதற்கு சரீரம் இல்லாத சிவனே கர்த்தன். நீ சரீரத்தை உண்டாக்குன்றவன் சரீரம் இல்லாத சிவன், சரீரத்தை உண்டு பண்ணுகிறான் அல்லவா, இதுக்கு கர்த்தா உண்டாகிறனா அவன் சரீரம் இல்லாதவன் உண்டு பண்ணுகிறான். அச்சு பாரு தட்டு முதலிய அவயவங்களை பொருந்தி இருக்கின்ற தேர் முதலியவற்றை உண்டாக்கினோருடைய சரீரமும் அவயவங்களுடன் கூடியிருக்க கண்டோமே, அதனால் சரீரத்தை உடையவர்களே தனுவாதிகளை உண்டாக்குவார்களெனின் தேர் முதலியவற்றை உண்டாக்கும் விஸ்வகர்மாவுக்கும் அதனை உண்டாக்கும் வலியுடைய பேரறிவினையும் அவனது மேலான கிரிகளை உண்டாக்க வல்ல சரீரங்களை உண்டாக்குவதற்கு அசரீரியாகிய சிவனே கருத்தா. தேரை தச்சன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த தச்சனுக்கு அறிவை கொடுத்தவன் சிவன், தச்சனுக்கு அறிவை கொடுத்து செய்யும்படியாக இயக்குகின்றவன் சிவன். இப்ப அறிவை சிவன் சொல்றோம் அல்லவா, அறிவை சிவன் என்று சொல்லுதான் சொல்றோம் அல்லவா, அன்பு சிவம் அறிவும் சிவம் என்று சொல்லுகிறது அல்லவா. அந்த அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த அறிவை நம்முடைய அறிவை இயக்குகின்றவன் சிவன், சிவன் அறிவு நம்முடைய அறிவை இயக்குகிறது. ஆன்மாக்கள் செய்யும் கிரியைகள் எல்லாவற்றிற்கும் நிம்மலனாகிய சிவனே கர்த்தா என்று நீர் சொல்லின் சபக்கத்தில் ரததிட்டாந்தமிட்டு கூறியது ஆன்மாக்கள் மலத்தான் மறைக்கப்பட்டவர்கள், ஆகையால் அவர்களை கர்த்தா என்று கூறியது எப்படி, அதுவல்லாமல் அவர்கள் விசேஷித்த மலத்துடன் கூடினவர்கள், ஆகையால் அவர்கள் கர்த்தாக்கள் ஆகாரளின் ரதம் முதலியவற்றை செய்யும் அவர்களை பிரத்யட்சமாக காண்கையால் எல்லாவற்றிற்கும் சிவனே கர்த்தா என்று சொல்லுவது பிரத்யட்ச விருத்தமாக யார் கூடாது. இம்முடைய மலத்தை போக்குவதற்கு திருமேனி ஒன்று எழுந்தருள் இருந்தவரே இவ் ஆசங்கையை தீரும்படி வகை சொல்ல வேண்டும். அதனாலே இப்படி இந்த தேர் முதலியவற்றை செய்கின்றவனே பிரத்யட்சமாக காணுகிறோம், கண்ணாலே பிரத்யட்சமாக காணுகிறோம், சிவனை காண முடியவில்லை, சிவனை காண முடியவில்லை, அதனால பிரத்யட்சமாக இவன் தானே செய்கிறான், பிரத்யட்சமாக அவனை கர்த்தா என்று சிவனை கர்த்தா என்று எப்படி சொல்லுவது என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அதை விளக்க வேணும் என்று மாணவன் ஆசிரியரை கேட்பதாக இந்த கவி அமைத்து அதுக்கு மேலே விளக்கம் சொல்றார். அது எப்படின்னா ஆன்மாக்கள் தனுவாதிகளை பண்ண மாட்டார் என்பதும், தனுவாதிகள்னா இப்ப உடம்பு உலகம் அல்ல, இப்ப நம்ம படைச்சதல்ல, வெளியில இருக்கிற யாரும் உடம்ப படைக்கவில்லை, அது நல்லா தெரியுது இல்ல, இப்ப இந்த உடம்பை எப்படி படைக்கிறா யாரு படைக்கிறான் நமக்கு தெரியாது. ஆகையினால உலகம் உடம்பு இல்லை, எல்லாவற்றையும் உயிர்கள் படைக்காது. பரமசிவன் சுத்தாத்துவா முதலியவற்றை சிருட்டித்து அதில் இருக்க விஞ்ஞானகர் முதலானவரை உண்டாக்கி அவர்களால் சிருட்டிய அதிகிருத்தியங்களை செய்விப்பார் என்பதும் உணர்த்துகிறார். ஆன்மாக்கள் தம் சரீரம் முதலியவற்றை தாமாகவே உண்டாக்க மாட்டார்கள். இப்ப நம்ம இஷ்டத்துக்கு சரீரத்தை படைக்க முடியல, இல்லைன்னா நல்ல வளர்த்தியா சிவப்பா அழகா எல்லாமே சிறப்பா படைச்சுக்கலாம் இல்ல, வினைக்கு தகுந்தவாறு அவன் படைச்சு விடுறான், வினைக்கு தகுந்தவாறு படைச்சு விடுறான். பரமசிவன் சுத்தமாய் அதிர்ஷ்டித்து கொண்டு அனுசதாசிவர் அட்டவித்தியேஸ்வரர் சத்தகோடி மகாமந்திரேஸ்வரர் ஏழை சிவன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், சிவன் வந்து இந்த 36 தத்துவம்னு சொல்றோம் அல்லவா, அதுக்கு மேல இருக்கிறவர், அவர் வந்து கீழே இறங்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய நன்மைக்காக அந்த சுத்த தத்துவத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறது, சுத்த தத்துவத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறது. சுத்த தத்துவம்னா இப்போ ஜனாதிபதி வந்தாரு மெட்ராஸில் ஏசி பங்களாவில் தங்கியிருக்கிறார், கிராமத்துக்கெல்லாம் வர்றது இல்லையில, கிராமம் பட்டிக்காட்டுக்கெல்லாம் வர்றது இல்லையில, அப்புறம் இவர் வராமதான் அவர் வர்றது இல்லை, சிவனே கீழே இறங்காது இல்லை. அதனால் சுத்த தத்துவங்களில வந்து தங்குவார், அங்கே தங்கி இருந்து கொண்டு அதுக்கு கீழே இருக்கிற அனந்தேஸ்வரர் வித்யேஸ்வரர் அனந்தர் இப்படிப்பட்ட அதிகாரிகளை போடுறது கீழே, இங்க இருக்கிற மந்திரிகள் அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் கலெக்டர் இந்த மாதிரி போடுறாருல்லவா, அது போல போட்டு அவர்களை கொண்டு இந்த மற்ற தத்துவங்களை இயக்க வைக்கிறது. வித்யா தத்துவம் அது சுத்தா சுத்தம், அதுக்கு மேல இந்த ஆன்ம தத்துவம் வருவாரு, அது ரொம்ப அசுத்தம், ஆத்ம தத்துவம் ஆன்ம தத்துவம் ரெண்டு ஒண்ணுதான், அது ரொம்ப அசுத்தம், அங்கெல்லாம் அவர் வர்றதில்லை, ரொம்ப அசுத்தம். இதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த கீழே இருக்கிற அதிகாரிகளை போட்டு நீங்க அதை இயக்குங்க, அவங்கள அவரே இயக்கிறது. அப்படி இப்ப அதிகாரி மாதிரிதான், முதலமைச்சர் அது கீழே இருக்கிற அதிகாரி இயக்க, அவர் இங்க இருக்கிற அதிகாரி இயக்க, இப்படி அப்படி. அதத்தான் அதுல சொல்றாரு, ஆன்மாக்கள் தம் சரீரம் முதலியவற்றை தாமாக உண்டாக்கவே மாட்டார்கள். அப்பரமசிவன் சுத்தமாயை அதிர்ஷ்டித்துக் கொண்டு, அதிர்ஷ்டித்துக் கொண்டுனா சுத்தமாயில இருந்து உண்டு. அனுசதாசிவர் அட்டவித்தியேசுரர் சத்தகோடி மந்திரேசுரர் இவரை உண்டாக்குவார், அவர்களை படைக்கிறது. அவ்ஞானகலருள் பரமசிவன் அனந்தாதிகளை அதிர்ஷ்டித்துக் கொண்டு அசுத்தமாயில் சிருஷ்டியாதி கிருத்தியங்களை செய்விப்பான். அசுத்தமாயையில் சிருஷ்டியாதி கிருத்தியங்களை செய்விப்பான். இப்ப சிக்கில நடக்கிற சில்லறை வேலைகள் அத்தனையும் மேல இருக்கிறதையும் உத்தரவு போட்டு அங்கேதான் இருப்பார். விளங்குதா? அதனாலதான் இங்க இருக்கிற அதிகாரி எல்லாம் சுருட்டுறதுக்கு வாய்ப்பா போகுது, நேரடியாக வந்து பார்க்காம. அதனால மேலே அந்த அதிகாரி அங்கே இருந்து உண்டு, இந்த அதிகாரிகளை இயக்குவார். இந்த அதிகாரி சாக்கடை கட்டுற வழி வந்துடுவான். அது போலதான் இந்த அட்டவித்தியசுரர் அனந்தர் இவர்கள் முதலான தேவர்கள், கீழே இயங்குகின்ற தேவர்கள் செய்விப்பான். அனந்தேஸ்வரர் அனந்த தேவநாயனார் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை அதிர்ஷ்டித்து அவரால் பிரகிருதியில் உண்டான சிருஷ்டியாதி கிருத்தியங்களை செய்விப்பார். சிருஷ்டியாதி கிருத்தியங்கிறது இப்ப நம்ம எல்லாம் தோற்றுவிக்கிறவர் யாருன்னு கேட்டா, பிரகிருதியில் உள்ள தத்துவத்திலே பரமேஸ்வரன் மூலமாக அனந்த தேவநாயனார் அச்சீகண்ட பரமேஸ்வரன் பரமனை அதிர்ஷ்டித்து பஞ்சபூதத்தின் தூலகாரி சிருஷ்டியை செய்வித்து அதில் மிதுன சிருஷ்டியால் சகல ஆன்மாக்களை உண்டாக்கி தச்சன் முதலானவரை கொண்டு தேர் முதலானவற்றை செய்விப்பார் பரமசிவன் அருளினார். அதனாலே இப்படி படைப்பு தொழிலும் சரி, மற்றைய பொருள்கள் உலகப் பொருள்லையும் சரி, இப்ப இந்த கல்ல என்ன பண்ணிருக்கிறார், இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, இதுக்கு ஒரு வதி கொடுத்து, இதுக்கு ஒரு அழகு கொடுத்து, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்களா? இதெல்லாம் செய்தவன் நேரா தெரியுது, செய்தவன் நேரா தெரிகிறது. ஆனா அவனை செய்ய வச்சது சிவன். அப்படி அவன் உள்ளே இருந்து சிவன் இயக்க, சிவனுடைய அறிவு இவனுடைய அறிவை இயக்க செய்தான். அதனாலே எல்லாவற்றிற்கும் பரமேஸ்வரனே கருத்தான். இதன் விதியை விசாரி விரித்தறியுமிடத்து முதலே காரண சுத்த முதலே சுத்தமாயிய முதற்காரணத்தினும் பரமசிவன் அதிகார கர்த்தாக்களை உண்டாக்கி அவர்களாலே கீழ இரண்டு மாயையில் சிருஷ்டிகளும் அதில் தோன்று அதிகார கர்த்தாக்களை உண்டாக்கப்படும் என்றும் அதிகார கர்த்தாக்கள் பரமகர்த்தர் அல்ல என்றும் அருளிச்சதற்கு விளங்க அருளிச்சுகின்றார். அதிகார கர்த்தா வேற, பரமகர்த்தா வேற. இப்ப இங்க கான்ட்ராக்ட் எடுத்து இங்க ஒரு கட்ட பெரிய கட்டடத்தை கட்டுறார் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் தலைவன், அவனுக்கு பல பேர் வேலை செய்யறான். அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் பாரு, அவன் வந்து அயாலே மேலே இருக்கிற அதிகாரிகள் கீழே, மேலே இருக்கிற அதிகாரி கிட்ட உத்தர பர்மிஷன் பெற்றுக்கொண்டு இவன் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த கட்டடத்தையோ இந்த பாலத்தையோ கட்டுகிறான். இங்க கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் பார்த்து அவன் தான் எல்லாத்துக்கும் தலைவன போல தெரியும். யாரும் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவன், இப்ப நம்மள எல்லாம் பரமன் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். பரமன் கான்ட்ராக்டுக்குள்ள நாம எல்லாம் சிக்கிக்கிட்டோம், விளங்குதா? ஆகவே இவன் எல்லாம் பரமகர்த்தாக்கள் அல்ல, அதிகார கர்த்தாக்கள். இவர்கள் எல்லாம் மற்ற அதிக தெய்வங்கள் எல்லாம் அப்படி சொன்னா உங்களுக்கு, மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதிகார கர்த்தாக்கள், பரமகர்த்தாக்கள் அல்ல. பரமசிவன் அதிகார கர்த்தாக்களாகிய தாங்களும் தங்கள் சரீரங்களையும் தாங்கள் இருந்து சஞ்சரிக்கும் புவனங்கள் போகங்கள் அவற்றிற்கு ஆதாரமாகிய அண்டங்கள் அவற்றிற்கு ஆதாரமாகிய சாதாரணமான தத்துவங்களையும் தாமாக உண்டாக்கி கொள்ள வல்லவர் அல்ல. அந்த தெய்வங்களும் தன்னையோ மற்ற புவனங்களையோ அவர்கள் படைத்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு படைத்துக் கொடுக்கிறவன் சிவன். அச்சுத்தமாயில் தோன்றப்பட்ட அதிகார கர்த்தாக்களாகிய அனுசதாசிவர் அட்டவித்தியேசுரர் சத்தகோடி மகாமந்திரேஸ்வரில் அதிகார கிருத்தியம் வேண்டாம் என்று விருத்த 3.5 கோடி பேர் ஒளிந்த 3.5 கோடி மந்திரேஸ்வரர்களும், அதையாலே அந்த அதிகாரத்தில் இருந்த மந்திரேஸ்வரர்கள் 3.5 கோடி பேரா, அதில் 3.5 கோடி அந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம், 3.5 கோடி. அந்த 3.5 கோடியும் அதிகாரம் ஒளிந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரையில் அந்த அதிகாரத்தை செய்து அந்த அதிகாரத்தின் மூலமாக அவர்களுக்கு வெறுப்பு வந்து, அந்த தொழிலில் அவர்களுக்கு வெறுப்பு வந்து, அந்த தொழிலில் வெறுப்பு வந்து அவர்கள் திருவருள் ஞானத்தை பெற்று அவர்கள் மேலே சிவலோகம் போயிடுவார்கள். அப்படி ப்ரமோஷன் வேறு, ப்ரமோஷன் வட்டிக்காட்டில் வேலை பார்க்கணும் பண்ணத்துக்கு போனாப்பில் ப்ரமோஷன்ல போயிடுவாங்க, இந்த வேலை வேண்டான்ட்டு அதுக்கு வேற ஆளை திருப்பி போடுவார், அப்புறம் அந்த வேலையை பார்க்கணும் இல்ல, அதுல விருப்பமுடையவனை போடுவார்கள், விருப்புடையவன் அங்க போய் சொல்லிட்டு விருப்பமுடையவனை போட்டுருவார். 3.5 கோடி பேர் ஒளிந்த 3.5 கோடி மந்திரேஸ்வரருக்கு அவர்கேற்ற திருமேனிகளை பரமேஸ்வரனை உண்டாக்கும். அவர்களில் பிரணவர் முதலாகி அனுசதாசிவர் 10 பேரும் பரமசிவனே தன் சந்நிதி மாத்திரத்தில் உண்டாக்கப்பட்ட திவ்ய ஆகமங்களை அதிகரித்துக் கொண்டு கீழுள்ள அனந்த தேவநாயனார் முதலான எட்டு பேரும் அதற்கு கீழான மூன்றரை கோடி மந்திரேஸ்வரரும் மற்றும் உள்ள விஞ்ஞான கேவலர்களுக்கு அனுக்கிரகர்த்தராக இருப்பார்கள். இனி அட்டவித்தியேஸ்வரர் மூன்றரை கோடி மந்திரேஸ்வரர் இவருள் அனந்த தேவநாயனாராய மகேஸ்வரர் நிர்மலனாகிய சிவானுக்கிரகத்தினாலே அசுத்தமாய் உண்டாக்கப்பட்ட அண்ட பூரபோக ஆன்மாக்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகி சாதாரண தத்துவங்களையும் மண்டலீகர் முதலிய பிரளயாகலரான சர்வான்மாக்களுக்கும் அவரவர்க்கே தனித்தனி தோன்றப்பட்ட அசாதாரணமாகிய சூக்கும தேவங்களையும் உண்டாக்குவார். எல்லாம் கீழே இருக்கிற அதிகாரிகள் செய்கின்றார்கள். அப்படி செய்கின்றதற்கு சிவன் ஆதாரமாக இருந்து அவனுடைய ஆற்றலினாலே இவர்கள் எல்லாம் செய்வார்கள். இனி மூன்றரை கோடி மந்திரேஸ்வரர்களும் அம்மாயில் உண்டான தூல அண்டங்கள் புவனங்கள் போகங்கள் பிரளயாகலராவார். தூல சரீரங்கள் எல்லாவற்றையும் நிர்மலனாகிய பரமசிவன் அனுக்கிரகத்தினாலே உண்டாக்குவார். அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிரளயாகலருள் சிவானுக்கிரகத்தை பெற்றவரான 128 உருத்திரர்களில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராகிய உருத்திரமூர்த்தி பரமவிட்டுனுக்களுக்கு மற்ற சகலருக்கும் தனுவாதிகளை உண்டாக்கி பிறகு தோன்றப்பட்ட அசாதன சாதாரணமான தத்துவங்கள் அண்டபூனங்கள் எல்லாம் உண்டாக்குவர். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் 128 உருத்திரர்களில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராகி உருத்திரமூர்த்தி தான் பரம விஷ்ணுக்களுக்கு சரீரங்களை உண்டு பண்ணுகிறாராம். பரம விஷ்ணுக்களுக்கே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரிலே தலைமையானவர் உண்டு பண்ணுகிறார். ஸ்ரீகண்டரால் உண்டாக்கப்பட்ட பரமன் பிருத்திவி முதலா ஆகாசமீராகி பௌதிகமாகி பஞ்சபூதங்களில் உண்டாகிய தூல பரிணாமமான அண்டங்கள் புவனங்கள் சகலராயுள்ளவர்கள் தூல சரீரங்கள் எல்லா நின்மலனர்களினால் உண்டாக்குவர். அப்பரமனால் உண்டாக்கிய பஞ்சபூதம் மட்டும் விஷ்ணு நின்மலனர்களினாலே ரசிப்பர். அப்படி அவர்களாலே உண்டாக்கப்பட்டவர் இந்திரன் விஸ்வகன்ம நவக்கரகாதி அதிகாரகர்த்தாக்கள் நின்மலன் அருளினால் தங்கள் தங்களுக்கு கட்டளையிட்ட அதிகாரங்களை பண்ணி வருவர். நவக்கரகங்கள் விஸ்வகன்மா இந்திரன் விட்டுன்னு இவர்கள் எல்லாமே தங்களுக்கு எந்தெந்த எல்லையை பிரிச்சு எந்தெந்த இலாக்கா கொடுத்துருக்கானோ அந்தந்த இலாக்காவை அவர்கள் ரட்சிப்பார்கள், தொழில்படுத்துவார்கள். அவர்களும் பிற்பட்ட பூலோக அரசரான மனு முதலாகி அரசர்களும் விஸ்வகன்மாவின் அம்சம் பற்றி வரும் சிற்பாச்சாரியர் முதலானவர்களும் தேர் முதலிய வாகனங்கள் மூர்த்திகளான விக்கிரபேதங்களை எல்லாம் நின்மலனுடனாலே உண்டாக்கியும் போக்குவரர்களை புரிவிப்பார்கள் என்று அறிக. இதனால் சொல்லியது சரீரங்களான அதிகாரகர்த்தாக்கள் எல்லாம் அவன் அருளால் அபகர்த்தாக்களாக இருப்பதொழிந்து பரமகர்த்தாவல்ல என்பதான். விளங்குதா? உருத்திரன் வரையிலும் பிரம்ம விஷ்ணு உருத்திரன் வரையிலும் அவர்கள் எல்லாமே அபரகர்த்தாக்களே தவிர பரமகர்த்தாக்கள் அல்ல. இதுல இருந்து என்ன விளங்குது? சிவன் ஒருவனே எல்லாரையும் படைக்கிறான். அவர்கள் செய்கின்ற தொழில் எல்லாவற்றிற்கும் அறிவை தந்து அவர்களை தொழில் படுத்துகிறான். அதனால எல்லாவற்றிற்கும் மூல காரணமாகவும் பரமகர்த்தாவாகவும் இருப்பவன் சிவன் ஒருவனே. இன்னும் மற்ற தெய்வங்கள்லாம் உலகத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானே, அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. விளங்குதா? பரம விஷ்ணுக்களுக்கே சரீரத்தை கொடுப்பவனும் பரம விஷ்ணுக்களையே, அவர்களை வந்து மறுபடி காப்பவனும் அவர்களை அழிப்பவனும் சிவனே, பரம விஷ்ணுக்களையே. அதனாலே நம்ம பரம விஷ்ணுக்களையே வந்து பரம்பொருளாக கொள்ளுவது கிடையாது. சிறு தெய்வம் என்று சொல்லும் நம்முடைய சைவத்தில், சிறு தெய்வம் என்று. பரம விஷ்ணுக்களே, இந்த மற்ற தெய்வங்களை பத்தி பேச்சே கிடையாதுங்க. நம்ம கம்பெனியில் அதுகளுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஆன்மாக்கள் சங்காரம் செய்யப்பட்டு கடந்த காலம் தொலைந்து பரமசிவன் தனுகரண போன போகங்களை தோற்றுவிக்க அவதரத்திலும் சங்காரம் செய்யப்பட்டு கீழ்கிடக்கின்ற காலத்திலும் திதிகாலம் தொலைந்து சர்வசங்கார காலமாகிற அவதரத்திலும் திதிகாலந்தனிலுமாக இந்நான்கு காலத்திலும் திதிகால நீங்களான மூன்று காலத்தும் மலபரிவாக வந்த ஆன்மாக்களை எல்லாம் பரமசிவனே அனுக்கிரகம் பண்ணும். ஐயால உயிர்கள் வந்து உலகத்திலே வந்து தோன்றி நின்று ஒடுங்குகிறதா? இந்த உயிர்கள் வந்து தவத்தை செய்து அதன் மூலமாக அதற்கு மல பரிவாக வந்து அதன் பிறகு ஆயால சிவனருளை பெற்று சிவலோகத்துக்கு செல்லுதல்லவா? அழிவில்லாததாக அந்த காலமும் ஆயால அனுக்கிரகம் பண்ணுகின்றவன் சிவனே நேரடியாக பண்ணுகிறான். அந்த உயிர்களுக்கு அனுக்கிரகத்தை சிவனே நேராக பண்ணுகிறார். இந்த அனுக்கிரகம்னு கேள்விப்படுறீர்கள் அல்லவா? அனுக்கிரகம்னா அதான் கடைசி தொழில். சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோபவம் அனுக்கிரகம் என்று வருது அல்லவா. இந்த சிருட்டியை செய்கின்றவர் பரமா, திதியை செய்கின்றவர் விஷ்ணு, சங்காரம் செய்கின்ற சங்காரத்தை செய்வன் உருத்ரன், மறைத்தலை செய்வன் மகேஸ்வரன், அனுக்கிரகத்தை செய்வர் சதாசிவன். அனுக்கிரகம் தான் முடிந்த முடிவானது, அனுக்கிரகங்கிறத உயிர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட தொழிலை செய்கின்றவன் யார் என்று கேட்டால் பரமேஸ்வரனே. அவர்களில் அதிபக்குவராகிய சிலரை திருவடியிலே சேர்த்துக் கொள்ளும், சிலரை அதிகார கர்த்தாக்களாக்கி அவர்களை கொண்டு சுத்தமாய நீங்களான இரண்டு மாயில் உண்டாக்கப்பட்ட அதிகார கர்த்தாக்களெல்லாம் பரமசிவனால் அனுக்கிரகப்பட்ட அறந்தாதிகளை கொண்டு அனுக்கிரக முதலான பஞ்சகிருத்தியங்களையும் ஜெய்விக்கும். அவ்வேளையிலும் பரமசிவனால் மலச்சையும் மண்ணி கொண்டார்களிருந்தும் தங்களால் அனுக்கிரகாதி விளைவை உண்டாக்கி கொள்ள மாட்டார்கள். இவ் அதிகார கர்த்தாக்கள் கர்த்தர்கள், தாங்கள் பரமகர்த்தர்கள் அல்ல. இனி திதிகாலத்தில் அதிகார கர்த்தாக்கள் அல்லாத மற்ற ஆன்மாக்களாய் உள்ளவர்களில் இம்மலபரிவாக வந்த ஆன்மாக்களுக்கும் மலம் என்பது போக்கியும் சில அறிவுடைத்தாயிருக்கிற ஆன்மாக்களை திரோதான சக்தி அவருடைய மலசக்தியை செலுத்தாமல் கைவிட்டு அனுக்கிரகத்தை விடத்தும் குரு முதலான அதிகார கர்த்தாக்கள் மலச்சயம் பண்ணுவார் என்று அவ்விடத்து தொழிலுக்கும் ஞானஸ்வரூபனாய் அராதிய நிர்மலனும் ஞானத்தை சாதிக்க வல்லவனுமான சிவனுடைய பராசக்தி அவரிடத்திலே இருந்து உண்டாக்குமாதலால் அவர்கள் பரமகர்த்தாவல்ல. அவர்களுக்கும் பரமசிவன் அனுக்கிரகத்தால் அபரகர்த்தாக்களாக இருந்து கர்த்தத்துவம் செய்வார்கள். ஆகையினாலே இதில் வந்து மற்றைய தெய்வங்களையும் அவர்களுக்குண்டான தொழில் பதவிகளையும் வைத்து அவர்களை பரமகர்த்தா என்று எண்ணிவிடாதீர்கள் என்பதற்கு இந்த விளக்கம் பண்ணுகிறார். மற்றைய தெய்வங்கள்னா பிரம்ம படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறார் என்று சொன்னால் தலைவர்கள் தானே, கர்த்தா தானே என்று அவர்களை கர்த்தாவாக என்னெல்லாம் பரமகர்த்தா இல்லைன்னார். கர்த்தா பரமகர்த்தா, பரமகர்த்தா சிவனே என்பது இதுல இத்தனை விளக்கம் சொல்லி சொல்லுகிறார். ஆகையினாலே இன்னும் பரமகர்த்தாவே மாயாகாரியம் எல்லாவற்றிற்கும் கர்த்தா என்றும் அவருடைய சாமர்த்தியம் விளங்க மூன்று அனுமான பிரயோகினாலும் ஏதுவாலும் இரண்டு செய்யுளால் அருள் செய்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆழமான கருத்துடையது. விளங்கியும் விளங்காமலும் இருக்கும், விளங்கியும் விளங்காமலும் இருக்கும். விளங்குறது விளங்கட்டும், விளங்காம இருக்கிறது விளங்காம இருக்கட்டும், விளங்குறனைக்கு விளங்கட்டும், எல்லாமே விளங்கிறது. என்ன இதெல்லாம் ரொம்ப சித்தாந்த ஆழமான கருத்துடையது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஐயால் இப்போ இந்த அனந்தர், ஸ்ரீகண்டர், அனந்தேஸ்வரர், மந்திரேஸ்வரர் 3.5 கோடி பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. திரவதான சக்திங்கிறது அவருடைய சக்தி தான். பிரகிருதி மாயையில் தான் அது நின்று வேலை செய்கிறது. பிரகிருதி மாயையில் இருக்கின்ற உயிர்களுக்கு மறைப்பு தொழிலை செய்வது திரவதான சக்தி. மறைப்பு தொழிலை செய்வதுதான் திரவதான சக்தி. திரவதான சக்தி மூலமாக மறைக்கிறார். முற்பக்கமாய் மண்ணிலே கடம் முதலியவைகள் தோன்றுவதற்கு தகுதியாயிருக்க உண்மையாகையால் முற்பக்கமாய் மண்ணிலே கடம் முதலியவைகள் தோன்றுவதற்கு தகுதியாயிருக்க உண்மையாகையால் அது சடமாதிலாம் தானாக தோன்ற மாட்டாது. இப்போ கடம் இருக்குது அல்லவா, கடம்னா தெரியாது, குடம் பானை, அதுக்கு தோன்றுவதற்கு மூலப்பொருள் அது மண். அது தானாக தோன்றாது, தானாக மண் பானை ஆகிக்குமா? ஆகாது. ஒரு சேதனனான குலாலனால் அவயவி அவயவங்களாக தோன்றப்பட்டவை காண்பதனால் சபக்கம் என்ற மேலான மாயைகளும் மாயைகளிலும் தனுகரணம் முதலியவைகள் நான்கும் தோன்றுகைக்கு யோக்கியம் உண்டா இருக்கவும் அவைகளை தோற்றுவிக்க மாயைகள் சடமாகையால் அவற்றை தோற்றுவிக்க மாட்டாது. மண்ணிலிருந்து குடம் தானே தோன்றாது. ஒருவன் தோற்றுவிக்க குடம் தோன்றுவது போல மாயையிலிருந்துதான் இந்த தனுகரண பூரபோகங்கள் எல்லாம் உண்டாகிறது. மாயையும் சடமாகையினாலே அது தானே தோற்றுவிக்க மாட்டாது. விளங்குதா? யோக்கியம் உண்டாயிருக்கு, அவைகளை தோற்றுவிக்க மாயைகள் சடமாகையால் அவற்றை தோற்றுவிக்க மாட்டாது. ஆகையால் அத்தனுகரணம் முதலியவைகளை அவையவி அவயம் பொருந்த காரியப்படுத்தி தோற்றுவிப்பான் ஒரு கர்த்தா உண்டென்று அறியப்படும். குலாலனை போல இன்னும் அவருடைய சக்தி சாமர்த்தியத்தின் அறிவின் பெருமையையும் அறிவிப்போனாக சிவனுடைய விக்கிரகம் என்று சொல்லப்பட்ட உருவ நான்கும் உபய ஒன்றுமாயி 5 விக்கிரகங்களையும் இருளற்று ஞானஸ்வரூபமாயிருக்கும் சிவம் சக்தி நாதம் விந்து என்னும் அருவமாகிய விக்கிரகங்கள் 4 ஆக 9 விக்கிரகங்களையும் காரியரூபமாக பண்ணினாலும் அந்த சரீரியல்லாத பரமசிவனே என்றறிக. இது நவபேதம் என்று சொல்லுவது. சிவனுடைய வடிவம் ஒன்பது வகையாக சொல்லப்படும். அந்த ஒன்பது வடிவத்தில் அருவம் நாலு, உருவம் நாலு, அரு உருவம் ஒன்று. அருவம் நாலு, உருவ நாலு, அரு உருவம் ஒன்று ஆக ஒன்பது. அந்த அருவ நாலுங்கிறது எதுன்னா சிவம் சக்தி நாதம் இந்து, இந்த நாலு அருவம் வழங்குதா. அதற்கு மேலே இந்த விட்டுணு பரமா, அது அதில் அந்த விட்டுணு வேற, அந்த விஷ்ணு வேற, விட்டுணு பரமா மகேஸ்வரன் சதாசிவன் என்று வருகின்ற அந்த அந்த நாலு உருவம், நடுவில் இருக்கிற சிவலிங்கம் தான் அரு உருவம். இது ஒன்பதுன்னு பெரும். அந்த சிவலிங்கத்தை உபயம்னு சொல்றது. சிவலிங்கத்தை உபயம், உபயம் என்றால் இரண்டு, உபயம் என்றால் இரண்டு. காரியம் பண்ணினாலும் சரீர் இல்லாத பரமசிவனை என்றறிய, அப்படியானால் சரீரம் இல்லாத பரமசிவனை எல்லாவற்றையும் செய்வானால் சரீரிகளான அதிகார கர்த்தாக்கள் இருக்க வேண்டுவானேன், அவர்களால் பயனில்லையேனின் உடலிலியும் என்கின்ற உண்மையார் சரீரம் இல்லாத பரமகர்த்தாவாலும் அவன் அனுக்கிரம் கொண்ட சரீரம் உள்ள அதிகார கர்த்தாக்களாலும் விஸ்வம் பலப்படும். இந்நூலில் வாராத பொருள் எல்லாம் விரித்து கூறியது மற்ற விரிந்த தமிழ் நூல்களில் ஆகமங்களிலும் கண்டு விரித்து கூறியதென கொள்க. சித்தியார் சுபச்சத்தியில் வித்தகள் வித்த ஈசர் சதாசிவர் என்றவர்க்கு வைத்தூரும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் தாமும் எல்லாம் உய்த்திடும் வைந்தவன்தான் உபாதானம் ஆகினின்று என்பது சித்தியார். ஆகையினாலே இப்படி வந்து பிரமன் முதலாக பிரம்மனுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வேற. இப்ப சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி சொல்றோம் அல்லவா, அப்படி இல்லை. பரமாவுக்கும் மேலே சிவனுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் ஏராளம். பரமா சிவனுக்கு கீழே பரமாவை இயக்குகின்ற அதிகாரிகள், அப்படி பரமாவை இயக்குகின்ற அதிகாரிகள் அவர்கள் தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், ஆனந்தேஸ்வரர், மந்திரேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூர்த்திகள் விளங்குதா. இதெல்லாம் சட்டுன்னு சாதாரணமான மக்களுக்கு ஒண்ணு விளங்காது, புரியாது, புரியாது. அந்த மூர்த்திகள் கோயில்கள்ல வேற இல்லை, அந்த மூர்த்திகள் கோயில்கள் இல்லை. அது வந்து சிதம்பரம் கோயில் இருக்கலாம், அப்படி சில கோயில்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து நூல்கள்ல கண்டாத்தன், நூல்கள்ல கண்டாத்தன், வேற கோயில்ல உருவமா அதிகபட்சம் இல்லை. ஆகையினாலே அப்படி மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் மேலே இருப்பவன் சிவன் ஒருவனே. சிவன் ஒருவனே கீழே இருக்கின்ற அத்தனை பேரை இயக்க, அவர்கள் வந்து பரமனை இயக்க, பரமன் மற்றவர்களுக்கு இப்படி வருஷ வருஷம். ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் பரமகர்த்தாவாக விளங்கன் பரமேஸ்வரனே. இந்த உண்மை ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க மற்றது எல்லாமே ஞாபகத்துக்கு வரலனா கூட எல்லாவற்றிற்கும் பரமகர்த்தாவாக விளங்குவன் சிவன், சிவன் ஒருவனே. இப்படி சொல்லி அதற்கு மேல பிராணாயாம விதி சொல்வதில் பிரசங்கா பிரசங்கமாகிய அனுபாடனம் சொல்லத்தக்க சக்தி பொருந்துகையால் விளக்கம் அமைந்த அனுமான வகை மூன்றினாலும் அறிய எல்லா ஆன்மாக்களுக்கு மாதாவாக இருக்கும் மேலாகிய பரமசிவனை ஞானஸ்வரூபனை நேசம் உள்ள புத்தியை உடையவர்களுக்கு ஏற்றக்குறைவாராமல் நிறைவுறுந்து சொல்லுகின்றோம். அதுக்கு மேல பிராணாயாமத்துக்கு சில இது சொல்றார். இப்படி சிவனுடைய ஒரு உயர்வை சொல்லி அதற்கு மேல சிவனை அடைவதற்கு வாயிலாக இருப்பது இந்த தபசபங்கள் ஆகையினாலே சிவனுடைய உயர்வு எப்படி ஓரளவு சொல்லிவிட்டு சிவனை அடைவதற்கு வாயிலாக இருப்பது ஏதுவாக இருப்பது, சிவனை அடைவதற்கு ஏதுவாக இருப்பது, சிவனை அடைவதற்கு ஏதுவாக இருப்பது எது என்று கேட்டால் தபசபங்கள், தப ஜபங்கள். அந்த தபசபங்கள் வந்து முக்கியமானது பிராணாயாமம் முதலான சடங்குகள், சடங்குகளோடு என்றும் சொல்லலாம், கிரியைகள் என்றும் சொல்லலாம், கிரியைகள் என்றும் சொல்லலாம். அதை வந்து அட்டாங்க யோகத்தில் இயமம் நயமம் என்று சொல்லப்படும், இயம நயமம் என்று சொல்லப்படும். இதற்கு மேலே பிராணாயாமம் அதாவது இடது மூக்கினாலே உள்ளே மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி வலது மூக்கினாலே விடுகின்றோம். இந்த வலது மூக்கினாலே விடப்படுவது எதுக்கு என்று கேட்டால் இதுக்கு இடகலை என்றும் இதற்கு பொங்கலை என்றும் இதற்கு பெயர். இந்த இடகலையில சுவாசம் போதும் பாரு, எப்போதுமே ஒரு மூக்கல சுவாசம், ரெண்டு மூக்கலையும் போகாது, ரெண்டு மூக்கலையும் சுவாசம் போகாது, ரெண்டு மூக்கலையும் காத்து போச்சுன்னா ஆளு போயிடுவான் ஜெயிக்கிறமா. அதனாலதான் ஆண்டவன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு மூக்கல தான் போயிட்டு இருக்கும், ஒரு மூக்கு அடைச்சுதான் இருக்கும். ஆமா, அதனால சயனிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக சயனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இடக்கை கீழும் வலக்கை மேலுமாக இப்படி சயனிக்கும் போது சுவாசம் வலது மூக்குழியாக போகும். பெண்கள் சயனிக்கும் போது வலக்கை கீழும் இடக்கை மேலுமாக சயனிக்க வேணுமா? அப்போது இடது இடகலை வழியா சுவாசம் போகும். பெண்களுக்கு இடது மூக்குழியாக சுவாசம் போவதும் ஆண்களுக்கு வலது மூக்குழியாக சுவாசம் போவதும் வருவதும் உத்தமம். அதனால இதுக்கு சூரியகலை என்று பெயர், இதுக்கு சந்திரகலை என்று பெயர். வலது மூக்கு சூரியன் என்றும் இடது மூக்கு சந்திரன் என்றும் பெயர். இந்த வலது மூக்கு வழியாக சுவாசம் போகும்போது செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே உட்கார்ந்த உடனே கணபதி ஊர்வணக்கம், பிராணாயாமம். பிராணாயாமத்தில் இடது மூக்கு வழியாக காற்றை உள்ளே எடுத்து கும்பகம் பண்ணி, கும்பகம்னா உள்ளே நிறுத்தி வலது மூக்கு வழியாக விடுவது. அப்படி விடும்போது அதிகபட்சம் வலது மூக்கு வழியாக சுவாசம் வரும். ஆகையினால இந்த பிராணாயாமம் ஒரு அவசியமாக சொல்லப்படுகிறது. அதான் முதல் காரியம், கணபதி ஒரு உறக்கம் பண்ண உடனே பிராணாயாமம். சரி, அதற்கு மேல வந்து இன்னொன்னு சொல்றாரு. இந்த அனுஷ்டானம் பண்ணுகிறோம் அல்லவா, அனுஷ்டானம் பண்ணுகிறோம் அல்லவா, அனுஷ்டானம் பண்ணும்போது வந்து அந்த தீர்த்தத்திலே அமுதத்தை வைக்கிறோம், மந்திரத்தை வைக்கிறோம், திருநீற்றையும் வைக்கிறோம். திருநீர், மந்திரம், நெற்றியில் இருக்கிற அமிர்தம், இவைகள் எல்லாம் அதில் வந்து கலக்குது அந்த தீர்த்தத்தில். அதனால அந்த தீர்த்தம் விசேடம் என்று சொல்லப்படுகிறது. அதை வந்து குஷை நுதி, நுனி, குஷை நுதி, குஷை என்றால் தருப்பை, தருப்பை புல் நுனியினாலே அந்த சலத்தை ஆசமனம் பண்ணுறது. அது எப்படின்னா, ஒருவர் அனுஷ்டானம் செய்த முடிவில் ஒரு மாத நாடோர், ஒரு மாதம் நாடோறும் குஷை நுனியில் விழுகிற சலத்தை வலது கையால் பானம் செய்தவர் 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலத்தை பொருந்துவார்கள். அது எப்படின்னா, அந்த அனுஷ்டான பாத்திரத்தில் தர்ப்பையை வைத்து அந்த தர்ப்பை மூலமாக விடுகிற தீர்த்தத்தை பானம் பண்ணுறது. அனுஷ்டானம் முடிஞ்ச பிறகு, அனுஷ்டானம் பண்ணிய பிறகு அதில் தர்ப்பையை தோய்த்து தர்ப்பை மூலமாக அந்த சலத்தை விட்டு அதை சாப்பிடுவோம். அது வந்து 100 வருஷம் பிராணாயாமம் செய்த பலத்தை பொருந்துவார்கள். அந்த தீர்த்தம் சாப்பிடும் சொன்னபடியே பிராணாயாமம் செய்த பலத்தை யாரேனும் ஒருவர் ஒருக்கார் பண்ணினால் அவர்கள் தவம், யாகம், தானம், விரதம், சிவதீர்த்தம் இவைகளால் உண்டாகும் பலன்களையும் பெற்று சுவர்க்கத்தில் பொருந்தியிருப்பார்கள். அதனால அந்த தீர்த்தத்தை உண்ணுவது சிறப்புன்னு சொல்லுது. அதனால அனுஷ்டான தீர்த்தத்தை உண்பது, அது தர்ப்பையை சேர்த்து அந்த தர்ப்பை நுனியில செலவு விடுகும்படியா உண்பது. அதை வீணாக்கப்படாது, அந்த சலத்தை வீணாக்கப்படாது. அது வந்து என்ன செய்யணும்னா, கால் விடாத இடத்துல கொட்டி விடுவது உண்டு. முகமா செடி கடியில் கால் விடாத இடத்துல கொட்டி விடுவது, அதை உண்டு விடுவது, உண்டு விடுவது. ஏன்னா அதில் மந்திரம், திருநீர், அமிர்தம் எல்லாம் இருக்குது இல்லவா, மந்திர தீர்த்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே பிரத்தியாகாரத்தை பற்றி சொல்கிறாரு. பிரத்தியாகாரம்னா மனமும் விடயங்களும் போகங்களை புசிக்க வந்தவிடத்தும் மிகுந்த பசி வந்தவிடத்தும் அதனிடத்து செலுத்தாமல் ஆமை எப்படி தன் அங்கங்களை உள்ளே அடக்கி கொள்ளுமோ, ஆமை தன்னுடைய அங்கங்களை எல்லாம் எப்படி உள்ளே அடக்கி கொள்ளுமோ, அதுபோல தானும் சலியாமல் மனத்தை நிறுத்துவது பிரத்தியாகாரம். பிரத்தியாகாரம் அட்டாங்க யோகத்தில் பிரத்தியாகாரம்னு ஒன்று. அது எப்படின்னா, மனத்தை வெளியிலே பொருள்களிலே விடயங்களிலே எதிலையும் பரவாதபடி போகாதபடி நிறுத்துவது, நிறுத்துவது பிரத்தியாகாரம். நிறுத்துவது பிரத்தியாகாரம், நிறுத்துறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான் நிறுத்துறதுன்னு சொன்னா. அதனாலே யாரேனும் தானும் சலியாமல் மனத்தை நிறுத்துவது பிரத்தியாகாரம். யாரேனும் ஒருவர் இதனை நாடோறு ஏற்றுகின்றாராயின் அவர் வேதத்தில் கூறுகின்ற யாகபலம் எத்தனையுண்டோ அத்தனையும் செய்தவர் ஆவார்கள். அதுதான் உண்மைதானே. அது மனத்தை வந்து நிறுத்திட்டானாக்கோ பரமஞானி தான். அடைந்த பலத்தை சிவலோகத்திலிருந்து புசிப்பார்கள், அந்த பலத்தை சிவலோகத்துக்கு சென்று அங்கே புசிப்பார்கள். ஆகையினாலே இப்படி அந்த பிரத்தியாகாரத்தை பத்தி சொல்றாரு. அதற்கு மேலே வந்து தாரணைன்னு சொல்றாரு. தாரணை எப்படின்னா, ஆசையுடன் மூலாதாரம் முதலிய தானங்களில் அங்கங்கே பார்க்கடவ பொருள்களை குறித்து மேலே மேலே போய் தான் வேண்டிய பொருளில் நிறுத்துதல் தாரணை எனப்படும். அதனால மூலாதாரம் சுவாதிட்டான மணிபூரகானாக அது சுத்தி ஆக்கியம் என்ற ஆறு ஆதாரங்களிலும் ஆறு மூர்த்திகளை தியானித்து அப்படி தியானிக்கிற அதெல்லாம் இங்க யாரும் செய்யறது இல்லை. அதெல்லாம் கஷ்டம், கஷ்டம் விளக்குதா? மூலாதாரத்துல கணபதி, அப்புறம் விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரன், உருத்தரன், இப்படி எல்லாம் தாண்டி போய் அதுக்கு மேல சகசிராரத்துல இருக்கிற சிவனை தியானிக்கும். ஆறு ஆதாரங்களையும் கடந்து, ஆறாதாரத்தை கடந்து போற, ஆறாதாரத்தை கடந்து போற ஆறு ஆதாரங்களையும் கடந்து அப்பாலை போவது. அதைத்தான் அப்பாலைக்கு அப்பாலை பாடுங்காரம்மான், அப்பாலைக்கு அப்பாலை பாடுங்காரம்மான். அதனால அதெல்லாம் சாதாரணம் இல்ல. அதனால நேரா சிவனை தியானிச்சுட்டு போறது, நேரா சிவலிங்கத்தை நடராஜர தியானம் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் பெரிய சிக்கல், சிரமம். அதனாலே இப்படி ஆறு ஆதாரங்களையும் கடந்து அதற்கு மேல இருக்கிற பொருளிலே மனத்தை நிறுத்துதல் தாரணை எனப்படும். இப்படி யாரேனும் ஒருவர் நாடோறு இதை செய்தால் இறங்குகின்ற தன் குலத்தில் 21 தலைமுறையுள் வெவ்விய நரகத்திற்கடந்தாரை எடுத்து மேலாகிய சிவலோகத்தில் உண்டான போகங்களை மிகுந்த ஆசையுடன் புசித்து அவருடன் இருப்பார்கள். இப்படிப்பட்டவன் தன்னுடைய சுற்றத்தார் முன்னோர்கள் 21 தலைமுறையிலும் நரகத்துல கடந்தாலும் அவர்களை எடுத்து சொர்க்கத்தை சேர்ப்பார், சிவலோகத்துல சேர்ப்பார் இப்படிங்கிறாரு. அதற்கு மேல தியானத்தை பத்தி சொல்றாரு. அது எப்படின்னா, ஆற்றில் இடைவிடாமல் சலம் எப்படி ஓடுகின்றதோ, ஆற்றுல சலம் எப்படி இருக்குது, விட்டு விட்டா ஓடுது, ஓடிக்கிட்டே தொடர்ச்சியா இருக்குது. அப்படியே தான் கருதின பொருளை இடைவிடாமல் தியானம் செய்திருத்தலே தியான யோகம். இடைவிடாது உன்னை, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, நடக்க வைக்கணும், பழக பழகணும். அதான் நீட நினைதல், நீட நினைதல் சொல்றாரு ஒரு ஆளு. இடைவிடாது நீள நினைதல், தைல தாரை போல என்று சொல்லுவது. அது தைல தாரை போல, தைல தாரைன்னா இப்ப தைலத்தை விட்டோம்னு வச்சுக்கோ, எப்படி கீழே விடுவோம், தொடர்ச்சியாகவே இருப்பது போல. அப்படி தியானம், தியான யோகத்தை யாரேனும் ஒருவர் செய்தால் அவருடைய சுற்றத்தார் எல்லாரையும் நரகத்தின் எடுத்து சிவலோகத்திற்கு தன் தேகத்தை விட்டு அவரை போன்று இருப்பார்கள் என்று இப்படி சொல்லுகிறாரு. ஆகையினால இப்படி இந்த அட்டாங்க யோகத்துல இந்த பிராணாயம் முதலாக தாரணை, பிரத்யாகாரம், தியானம் இவற்றை எல்லாம் இப்படி சொல்லுகிறாரு. அதனால அவற்றையெல்லாம் என்றவரையிலும் செய்ய வேணும். அதற்கு வருது, பின்னாடி வருது. அதனால இப்படி சொல்றாரு. அதுக்கு மேல மந்திரம் செவிக்கும் முறையை சொல்லுகிறாரு, மந்திரம் செவிக்கும் முறையை சொல்லுகிறாரு. இதை கொஞ்சம் நன்றாக தெரிந்து கொள்ள வேணும். அதனால அந்த மந்திரம் எப்படி செவிக்கிறது, அதனுடைய தன்மைகள் என்ன என்றெல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறாரு. அதனால அதை பத்தி அடுத்த வாரம் சொல்லுகிறேன். அது நன்றாக சொல்லவும் வேணும், நன்றாக தெரிந்து கொள்ளவும் வேணும். ஏன்னா இது நம்ம தினானத்துல இருக்கிறது, ஜபங்கிறது நம்ம அனுஷ்டானத்துல இருக்கிறது. அதனால அதை நன்றாக தெரிந்து கொள்ளவும், தெரிந்து கொண்டபடி அனுஷ்டிக்கவும், எப்படி சொன்னா அதை தெரிந்து கொள்ள முடியுமோ, எப்படி செய்தா அதை செய்ய முடியுமோ அந்தவாறு அதை சொல்ல வேணும். அதனால அதை அடுத்த வாரத்துல சொல்லுவோம். ஆகையினாலே இப்படி இது ஒரு பெரிய தப ஜபங்களை பற்றி சொல்லுகிற ஒரு அற்புதமான நூல். ஆகையினாலே இவற்றையெல்லாம் நன்றாக தெரிந்து முடிந்த வரையிலும் அனுட்டிப்பது உத்தமம். நம்ம பார்வதி பதை அபசாரம் தெய்வ துளலாதே அறியாதவன்கரை குறியாதே உபதேசமந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இபமாமுகந்தன கிளையோனே இபவான் மடந்தையு தமிவாலாம் ஜபமாலை தந்த குருநாதா திருவாவினங்குடி பெருமாடே பார்வதி பதே வான்முயல்வா. வாழாது வெய்ய மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அற செய்ய குறைவிலாது உயிர் வாழ நான்மறை அறங்களோ அங்கனற்றவன் வெள்ளி வல்க மேன்மை ஒழை வரிதி விளங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதையே.